சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி, அத்தியாயம் 8, பூவழகி. அவ்விரு பெண்களும் நின்ற நிலையில் பெரும் மாறுதல்கள் இருப்பதை அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் கவனித்தன. ராணியின் கம்பீர தோற்றத்திலும் நின்ற முறையிலும் அவயவங்கள் பல காமக்கனைகளை வீசும் சிறப்பை பெற்றிருப்பதையும் அடிகள் கவனித்தது அல்லாமல், பூவழகியின் கம்பீர தோற்றத்தில் அடக்கமும் பண்பும் நிறைந்திருந்ததையும், ராணியின் மனப்புக்கு அவள் எழில் இம்மி கூட குறையாது இருந்ததாலும், அதில் ஒரு தெய்வீக தன்மை கலந்து ஓடுவதையும் பார்த்தார். இத்தகைய இரு பெண்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்வதற்கும் அடிகளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. இரண்டு பெண்களும் இளஞ்செழியின் மீது வீசிய பார்வையிலிருந்து இருவரும் படைத்தலைவனிடம் மனத்தை பறிகொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும், ஆனால் அந்த இரு பெண்களுக்கும் அது இன்னும் தெளிவாக விளங்கவில்லையாதலால், ஒருத்தி வெறுப்புடனும் இன்னொருத்தி அசட்டையுடனும் படைத்தலைவனை பார்க்கின்றார்கள் என்பதையும் அடிகள் திட்டமாக தெரிந்து கொண்டார். அத்தோடு இருவர் குணங்களையும் அவர் எடை போட்டு விட்டதால் மாயாதேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் படைத்தலைவன் சிக்கிக் கொண்டு விட்டான் என்பதையும் புரிந்து கொண்டார். ஆகவே கடைசியில் அவர் யவன ராணியை மட்டும் நோக்கி, இந்த பெண்ணை இவன் எங்கு கண்டுபிடித்தான் என்று தமக்குள்ளேயே கேட்டுக்கொண்டதன்றி வெளிப்படையாகவும் விசாரிக்க தொடங்கி,
படைத்தலைவரே, இந்த பெண் யார்? ஊருக்கு புதியது போல் தோன்றுகிறதே என்று கேட்டார்.
இளம்செழியின் மெல்ல சுய நினைவுக்கு வந்து பதில் சொல்ல முன்பாக ராணியே பேச தொடங்கி,
உண்மைதான் சுவாமி, நான் ஊருக்கு புதியவள் தான் என்று பதில் சொன்னாள்.
அவள் அப்படி தூய தமிழில் பேச முற்பட்டதும் பிரம்மானந்தர் அசந்து விட்டார். ஆனாலும் தம்மை நிதானப்படுத்திக் கொண்டு,
உனக்கு தமிழ் மொழி
என்று ஏதோ வினவ முற்பட்டார்.
நன்றாக தெரியும் சுவாமி என்றாள் ராணி. அப்படியானால் நீ ஊருக்கு புதிதல்ல, புதிதுதான். இங்கு வந்து எத்தனை நாள் ஆயிற்று?
நாள் கணக்கு இன்னும் ஆகவில்லை அடிகளே, நாழி கணக்குத்தான் ஆகியிருக்கிறது.
உங்கள் நாட்டு கணக்குப்படி 3 ஜாமங்கள் முடிந்திருக்கின்றன. இப்பொழுது வெள்ளி முளைத்திருப்பதால் 4வது ஜாமம் முடியப் போகிறது
என்று கூறிய ராணி மெல்ல கூடத்தின் சாளரத்தை நோக்கி சென்று வெளியே வானத்தில் சுடர்விட்ட விடிவெள்ளியை தன் கையால் சுட்டி காட்டினாள். பிரம்மானந்தருக்கு சுய நினைவில் இருக்கிறோமா அல்லது கனவுலகில் திரிகிறோமா என்று சந்தேகம் ஏற்படவே இளம்செழியனையும் பூவழகியையும் ஒருமுறை பார்த்தார். பிரம்மானந்தரை போலவே பூவழகியும் விடிவெள்ளியை காட்டிய அந்த பேரழகியின் அறிவையும் கண்டு,
யார் இவள், பெண்ணா தேவதையா என்பதை
நிர்ணயிக்க மாட்டாமல் தன் கருவிழிகளால் பிரமிப்பு தட்ட நின்றிருந்தாள். யவன ராணியின் பூர்வோத்திரத்தை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் மட்டும், சுவாமி, இவள் தமிழை கண்டோ வானசாத்திரத்தில் இவளுக்கு உள்ள அறிவை கண்டோ வியப்பதற்கு ஏதுமில்லை, இவள் பல விஷயங்களை கற்றவள் என்று கூற தொடங்கவே அவனை இடைமறித்த அடிகள்,
படைத்தலைவரே, இத்தனை விவரங்களை தமிழ்நாட்டு முறையில் இவள் எப்படி கற்க முடியும்? வந்து 4 ஜாமங்கள் கூட பூர்த்தியாகவில்லை என்கின்றாளே
என்று கேட்டார். சுவாமி, இவளை பற்றிய கதை பெரும் கதை.
இவள் சாதாரண பெண் அல்ல, அது தெரிகிறது எனக்கு.
யவனரசு குடும்பத்தை சேர்ந்தவள்.
அதுவும் புரிகிறது.
எப்படி புரிகிறது?
அதோ யவனராஜ குடும்ப முத்திரை அந்த ஆபரணத்தில் இருக்கிறதே
என்று ராணி இடது கையில் கட்டியிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை காட்டினார் அடிகள். இளஞ்செழியின் விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன.
இந்த விஷயம் இன்று வரை எனக்கு தெரியாது சுவாமி என்றார். தாங்கள் வெறும் படைத்தலைவர், தங்களுக்கு ராஜ குடும்ப மர்மங்கள் எப்படி தெரியும்?
அடிகளுக்கு மட்டும் ஏன் தெரிய வேண்டும்?
ஆராய்ச்சி துறையின் வேலை.
எந்த ஆராய்ச்சி?
தத்துவ ஆராய்ச்சி தான். ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கும் புத்தி ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் செல்லாத படைத்தலைவரே.
இதை கேட்ட இளஞ்செழியன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுக்கும் முன்பு ராணி கழுக்கென்று சிரித்தாள்.
அவள் சிரிப்பதற்கு காரணத்தை அறியாத அடிகள் அவளை நோக்கி, ஏன் சிரிக்கிறாய் ராணி
என்று வினவினார்.
தங்கள் ஆராய்ச்சி ஒரு துறையில் மட்டும் செல்வதில்லை என்று கூறினீர்களே, அதை நினைத்து சிரித்தேன்.
அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது?
ஒன்றுமில்லை. துறவியாருக்கு பெண்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் நோட்டம் அதிகமாக இருக்கிறது அல்லவா?
யார் சொன்னது?
ஒருவர் சொல்வானேன். என்னையும் அதோ அந்த பெண்ணையும் தாங்கள் மாறி மாறி எத்தனை முறை பார்த்து ஆராய்ச்சி செய்தீர்கள். எங்கள் நாட்டில் மட்டும் தாங்கள் இப்படி செய்திருந்தால்
என்று முடிக்காமல் விட்டாள் ராணி.
செய்திருந்தால்?
பிரம்மானந்தர் சங்கடத்தோடு கேட்டார்.
தங்கள் துருவரும் இத்தனை நேரம் காற்றிலே பறந்திருக்கும். பெண்கள் தங்களை சுற்றி கவ்விக்கொண்டிருப்பார்கள்
என்றாள் ராணி. அதுவரை இளம்செழியன் மீதுள்ள வெறுப்பாலும், அவன் அன்றிரவு ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் எதிரி வந்ததால் உள்ள கோபத்தாலும் பீடிக்கப்பட்டு உள்ள கொதிப்படைந்திருந்த பூவழகையின் செம்பவள உதடுகள் கூட ராணியின் பேச்சை கேட்டதும் லேசாக மந்தகாசம் செய்தன. பேச்சில் தன்னை விட வல்லவர் யாரும் இல்லை என்று அன்று வரை இருமாந்திருந்த அடிகள்
ராணியின் பேச்சினாலும் பரிகாசத்தாலும் பெரும் சங்கடத்துக்கு உள்ளாகி,
பாவம் பாவம், துறவியிடம் பேசும் பேச்சா இது
என்று காதுகளை மூடிக்கொண்டார். ராணி சாளரத்தில் இருந்து அவரை நன்றாக அணுகி, காதுகளை மூடி பயனில்லை சுவாமி, கண்களை மூட பழகிக் கொள்ளுங்கள், அதைவிட இதயத்தை ஓரளவு மூடுவதும் நல்லது என்று சொல்லி மயக்கம் தரும் புன்முறுவல் ஒன்றையும் அவர் மீது வீசினாள். என்ன பதில் சொல்வது என்று புரியாததாலும் மனம் பெரும் குழப்பமடைந்து விட்டதாலும் இவளிடமிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பது போல் பிரம்மானந்தர் தமது பரிதாப விழிகளை படைத்தலைவன் மீது திருப்பினார். ராணி பிரம்மானந்தரை ஊடுருவி பார்த்துவிட்டாள் என்ற காரணத்தால் அவள் கூறிய அறிவை வியந்து கொண்டிருந்த படைத்தலைவனும் அந்த வியப்பை சற்று தள்ளி வைத்துவிட்டு,
ராணி, அடிகள் குணங்களை ஆராய நேரமில்லை இப்பொழுது, அதற்கு அவசியமில்லை, வந்த வேளையை கவனிப்போம் என்று அவளை அடக்கிவிட்டு பிரம்மானந்தரை நோக்கி, சுவாமி, எனக்கு நிற்கக்கூட நேரமில்லை, இந்த இரவில் சோழ மண்டலத்தை திடுக்கிட வைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன, ஆகவே பூம்புகரை விட்டு விடிய முன்பாக நான் வெளியேறி என் படைகள் இருக்கும் இடம் செல்ல வேண்டும், நான் திரும்ப சொல்லி அனுப்பும் முறை இந்த ராணிக்கு தங்கள் புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்.
இந்த துறவியின் மடத்தில் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் என்று மறுத்தாள் ராணி. அதுவரை வேளிற்குள மகளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத இளம்சழியன், பூவழகி, நீ தைரியம் சொல் இவளுக்கு, பிரம்மானந்தர் மிக நேர்மையானவர், இந்த மடத்தில் பெண்களுக்கு பயம் ஏதும் இல்லை என்பதை விளக்கிச் சொல் என்று கேட்டான். குறுநில மன்னர் குலத்தில் பிறந்தாலும் பெண் பெண்தான் என்பதை பூவழகி அந்த சந்தர்ப்பத்தில் காட்டத் தொடங்கி, அவளுக்கு தங்கள் பாதுகாப்புத்தான் தேவை போல் இருக்கிறது படைத்தலைவரே, தங்கள் கைப்பிடியிலிருந்து விலக அவள் முயலவில்லை, அந்த பாதுகாப்பை அளிக்க ஏன் மறுக்கின்றீர்கள், கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று கூறி இகழ்ச்சி ததும்பிய விழிகளை இளஞ்சொழியின் மீது திருப்பினாள். தவறாக அர்த்தம் செய்து கொள்கிறாய் பூவழகி, சந்தர்ப்பங்கள் இவளை என்னிடம் சேர்ப்பித்தன என்ற இளம்சழியனை மடக்கிய ராணி, விதி என்று சொல்லுங்கள் என்று திருத்தினாள். பூவழகியின் கண்களும் ராணியின் கண்களும் உராயும் நான்கு ஈட்டிகளைப் போல சில வினாடிகள் சந்தித்தன. கடைசியில் உணர்ச்சி சிறிதும் இல்லாத குரலில் கேட்டாள் பூவழகி,
என்ன விதியா என்று,
ஆம் விதிதான், விதியால் நாங்கள் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம், இருவரும் பிணைக்கப்பட்டு விட்டீர்களா, இகழ்ச்சி விளையாடியது பூவழகையின் வார்த்தைகளில் மட்டுமன்றி முகத்திலும். இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ஏதோ சொல்ல புகுந்த இளஞ்சழியனை பூவழகையின் வெறுப்பு தட்டிய விழிகள் கத்திகளைப் போல் தடுத்து நிறுத்திவிட்டதால் ராணியை பேச்சை தொடர்ந்து,
ஆம், விதி எங்களை பிணைத்து விட்டது, அதனால் தான் அவர் கைகளில் சிக்கினேன், மூர்ச்சியாக கிடந்த என்னை தூக்கிக் கொண்டு இவர் தம் மாளிகைக்கு சென்றார் என்றாள் ராணி.
தூக்கிக் கொண்டு அவர் மாளிகைக்கு சென்றாரா என்று கேட்டாள் பூவழகி.
ஆம், அங்கு.
வேண்டாம் ராணி, வேண்டாம் என்று இளம்சழியன் கத்தினான்.
சொல்மேலே,
ஆத்திரத்தோடு எழுந்தது பூவழகியின் குரல்.
என்னை தன் மஞ்சத்தில் கிடத்தினார்,
பிறகு எத்தனையோ சைத்தியோபசாரங்கள் செய்தார். ராணி வேண்டுமென்றே அரைகுறையாக விஷயங்களை சொல்லி தன் மீது பூவழகிக்கு வெறுப்பை கிளப்புவதைக் கண்ட இளம்சழியன், பூவழகி, இவள் சொல்வதை நம்பாதே அத்தனையும் என்று ஏதோ சொல்ல முற்பட்டு திணறினான்.
ஏன் திணறுகின்றீர்கள் சொல்லுங்கள், அத்தனையும் பொய்யா என்று வினவினாள் பூவழகி.
சொல்லுங்கள் படைத்தலைவரி, நான் சொன்னதெல்லாம் பொய்யா என்று கேட்டாள் ராணி.
பொய்யில்லை, ஆனால் எல்லாம் என்று துவங்கிய இளம்சழியன் மீது மிகவும் கேவலமான பார்வையொன்றை வீசிய பூவழகி,
போதும் படைத்தலைவரி போதும், மேற்கொண்டு எதையும் அறிய நான் விரும்பவில்லை, உங்கள் சொந்த விஷயத்தில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டு,
சுவாமி இவர் சென்றதும் சொல்லி அனுப்புங்கள் என்று அடிகளுக்கும் தெரிவித்துவிட்டு வெகு வேகமாக கூடத்தின் கோடி கதவை திறந்து கொண்டு மாடத்தின் உட்புறத்துக்கு சென்று விட்டார். அவளை தடுக்க இரண்டு அடிகள் எடுத்து வைத்த இளம்சழியனை கையை பிடித்து நிறுத்திய பிரம்மானந்தர்,
பொருங்கள் படைத்தலைவரே, பூவழகி அவள் தோழிகள் இருக்கும் இடம் சென்று விட்டாள், அந்த இடத்தில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றார்.
சுவாமிகளை தவிர என்றாள் ராணி.
ஆம் பெண்ணே, அடிகளை தவிர யாரும் அங்கு போக முடியாது, தமிழகத்து பெண்கள் நிலை அப்படி, எவன பெண்மணிகளை பற்றி அபிப்பிராயம் சொல்ல அடியவனுக்கு திறன் இல்லை என்றார்.
ஏன் என்று கேட்டாள் பூவழகி.
அவர்களுக்கு சுதந்திரம் அதிகம், யாருடனும் செல்லலாம் என்று கூறி அவளையும் பார்த்து இளம்சழியனையும் பார்த்தார்.
பிரம்மானந்தரின் சொற்களையும் சந்தேக பார்வையையும் கவனித்த இளம்சழியன்,
சுவாமி, தாங்களுமாய் என் மீது சந்தேகப்படுகின்றீர்கள் என்று கலவரம் துணித்த குரலில் கேட்டான். சேச்சா, இதற்கேன் அஞ்சுகிறீர்கள், இந்த வயதில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சுவாமி சாதுரியமாக பதில் சொன்னார்.
அந்த பதிலை கேட்ட இளம்சழியன் வெகுண்டான். ராணி நகைத்தாள். உள்ளே சென்றாலும் அரைவாசி ஒரு கழிக்கப்பட்ட கதவின் மூலமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்ற பூவழகி பெரும் கொதிப்படைந்தாள். அந்த கொதிப்பின் காரணமாக இளம்சழியனை சுட்டெரித்து விடுபவள் போல கூடத்துக்குள் பாய்ந்த அவள் கரிய விழிகளின் பார்வை அடுத்த வினாடி பெரும் அச்சத்துக்கு இடம் கொடுத்தது. இளம் சழியனை தாண்டி கூடத்தின் கோடியிலிருந்த கதவின் மறைவில் ஒரு மனிதன் நிற்பதையும், அவன் கூடத்தில் இருந்த மூவரையும் வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்ததையும் பூவழகையின் பூ விழிகள் கண்டன.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.